الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد أن بالإسلامية سوادر قليل تايمار قليل الله وديه فيرولين كارنماغ قرآن ولك ورين را إند وغبيل سورة المائدة ونديه ستنغل அந்த மாயிதா சூரா எங்களுக்கு தரக்கூடிய படிப்பினைகள் பாடங்கள் பற்றிய விளக்கங்களை தொடர்ச்சியாக நாம் கற்று வருகின்றோம். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த அறிவின் மூலமாக எமது வாழ்க்கைக்கு அல்லாஹு தஆலா பயனளிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை ஆரம்பமாக நாம் செய்து கொள்கின்றோம். சகோதரர்களே, சூரத்துல் மாயிதாவினுடைய 50 வசனங்கள் உங்களுக்கு விளக்கி சொல்லப்பட்டது. அதனுடைய கருத்துக்களை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்ளும் வண்ணம் சுருக்கமாக அதனுடைய சட்டத்தை சுமார் 6 வசனங்களில் அல்லாஹு தஆலா சூரத்துல் மாயிதாவினுடைய முதல் 6 வசனங்களில் முக்கியமான சட்டங்களை சொல்கிறான். அந்த வகையில் உடன்படிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ் மிருகங்களில் சிலவற்றை உங்களுக்கு உண்பதற்கு ஹலாலாக்கி இருக்கின்றான், நீங்கள் ஹஜ் உம்ரா போன்ற யாத்திரைகளில் இருக்கின்ற போது மிருகங்களை நீங்கள் வேட்டையாடக்கூடாது, இன்னும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களாக உலகத்தில் எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களாக அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய சின்னங்களாக இருக்கின்றதோ அவைகளை அவமதிக்க கூடாது என்ற சட்டத்தை சொன்னான். அதேபோன்று நீங்கள் ஹஜ் உம்ரா போன்ற வணக்கத்தை முடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வேட்டை அனுமதிக்கப்படும் என்ற சட்டம் சொல்லப்பட்டது. பிறகு அல்லாஹு தஆலா வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சாரார் உங்களை ஒரு காரியத்திலிருந்து தடுத்து விட்டார்கள் என்பதற்காக அவர்கள் விடயத்தில் நீங்கள் அநியாயம் செய்பவர்களாக இருக்கக்கூடாது என்ற சட்டத்தை சொன்னான். அதேபோன்று பொதுவாக வாழ்க்கையில் எப்போதும் நாம் கடைபிடிக்க வேண்டிய நன்மைக்கு துணையாக இருக்க வேண்டும், தீமைக்கு துணை போகக்கூடாது. நன்மைக்கு துணையாக இருக்க வேண்டும், தீமைக்கு நாம் துணை போகக்கூடாது என்ற ஒரு பொது விதி சொல்லப்பட்டது. அடுத்து அல்லாஹு தஆலா எங்களுக்கு தடை செய்யப்பட்ட உணவு ஒரு லிஸ்ட் உண்டு. சூரத்துல் மாயிதாவுடைய 3வது வசனத்தில் அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று மனிதனுக்கு ஹலாலாக்கப்பட்டவைகள் எவைகள் என்ற வரிசையில் நல்லவைகள் எதுவெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியமானதாக நல்லதாக இருக்குமோ அவைகளை இஸ்லாம் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கின்றது. அதே போன்று மிருகத்தின் மூலமாக, நாய் போன்ற மிருகத்தின் மூலமாக நீங்கள் வேட்டையாடி பிடித்த அந்த மிருகங்களும் கூட அவைகள் செத்தவைகளாக இருந்தாலும் உங்களுக்கு ஹலால் என்ற சட்டத்தை அல்லாஹு தஆலா சொன்னான். அதே போன்று சகோதரர்களே, வேதக்காரர்களோடு சம்பந்தப்பட்ட 2 சட்டங்கள், அதாவது அவர்கள் அறுத்தவைகள் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது, அதே போன்று அவர்களுடைய பெண்களை திருமணம் செய்வது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்ற சட்டம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டது. பிறகு அல்லாஹு தஆலா 6வது வசனத்தில் வுதுவினுடைய சட்டத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்தினான். இப்படி சூரத்துல் மாயிதாவினுடைய முதல் 6 வசனங்களை நீங்கள் பார்த்தால் அது பல்வேறு சட்டங்களை, அதாவது வாழ்க்கையினுடைய பல கோணங்களில் இருக்கக்கூடிய சட்டங்கள், இபாதத் சம்பந்தமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது, உணவுகள் சம்பந்தமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது, சில பொதி விதிகளையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான் எங்களுக்கு சட்டமாக சொல்கின்றான். இப்படி பல்வேறு அம்சங்கள் இந்த 6 வசனங்களில் சட்டமாக சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்கள், அதைத் தொடர்ந்து அல்லாஹு தஆலா மூமின்களிடம் அல்லாஹ் உங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறான் என்பதை ஞாபகப்படுத்தினான். 7வது வசனத்தில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு செய்த அருட்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள், இன்னும் அல்லாஹ் உங்களோடு செய்த உடன்படிக்கையையும் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக சொல்லி வந்து, பிறகு சூரத்துல் மாயிதாவினுடைய 12வது வசனத்தில் அல்லாஹு தஆலா வேறொரு திசையின் பக்கம் எங்களை திசை திருப்புகின்றான். இதுவரைக்கும் சில சட்டங்களை சொல்லிக்கொண்டு வந்து பிறகு வரலாற்றில் முன்னால் நடைபெற்ற சில சம்பவங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான். சகோதரர்களே, இதற்கும் முன்னால் உள்ளவைகளுக்கும் உள்ள தொடர்பை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா சட்டங்களை சொல்லி வந்தான். இந்த சட்டங்கள் எல்லாமே அல்லாஹ் எங்களோடு செய்திருக்கக்கூடிய உடன்படிக்கைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. முன்னால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டங்கள் எல்லாமே அல்லாஹ் எங்களோடு செய்திருக்கக்கூடிய உடன்படிக்கைகள். அல்லாஹ் எதை ஹலால் என்று சொன்னானோ அதைத்தான் நாங்கள் உண்ண வேண்டும். அல்லாஹ் எதை ஹராம் என்று சொன்னானோ அதை நாங்கள் உண்ணக்கூடாது. அப்போ எனவே இது அல்லாஹ் எங்களோடு செய்திருக்கக்கூடிய உடன்படிக்கை. எனவே இந்த உடன்படிக்கையை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்று பொதுவாக சொல்லிவிட்டு, பிறகு முன்னால் வாழ்ந்த இரண்டு முக்கியமான சமுதாயத்தவர்கள், அவர்கள் இன்றும் உலகத்தில் இருக்கிறார்கள், அந்த சமுதாயத்தவர்களோடு அல்லாஹ் செய்த உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துகின்றான். சூரத்துல் மாயிதாவினுடைய 32வது வசனம் வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக போனால் யூத கிறிஸ்துவ சமுதாயத்தினுடைய செய்திகள் தான் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதுவரைக்கும் வேறு சட்டங்கள் ஒன்றும் சொல்லப்படல. அதற்கு பின்னால் அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், அதாவது வழிப்பறி கொள்ளையர்களுடைய சட்டத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றான். அதற்கு பிறகு திருட்டினுடைய சட்டம் என்ன செய்யப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. அதற்கு பின்னால் குற்றவியல் சட்டத்தில் உள்ள பழிக்கு பழி என்ற சட்டம் என்ன செய்யப்படுகின்றது, உயிருக்கு உயிர், மூக்குக்கு மூக்கு, கண்ணுக்கு கண்ணு என்ற சட்டத்தை அல்லாஹு தாலா பிறகு சொல்கின்றான். சரி, இப்போது நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கு எது ஞாபகப்படுத்தப்படுகிறது என்று பார்த்தால், முன்னால் வாழ்ந்த இரண்டு முக்கியமான சமுதாயத்தவர்களோடு அல்லாஹ் உடன்படிக்கை செய்ததை ஞாபகப்படுத்துகின்றான். அப்ப அதுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லிட்டான், வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் வமீஸாகஹுல்லதி வாஸக்தும் பிஹி, வமீஸாகஹுல்லதி வாஸக்கும் பிஹி, அல்லாஹு தஆலா அல்லாஹ் உங்களோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். சகோதரர்களை, சூரத்தினுடைய ஆரம்பமும் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள், பிறகு சில சட்டங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் உங்களோடு செய்திருக்கக்கூடிய. எனவே சூரத்துல் மாயிதாவை நீங்க முழுக்க முழுக்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் எக்ரிமெண்ட் தான் அதனுடைய மொத்த சப்ஜெக்டோ என்று நினைக்கிற அளவுக்கு, லைஃப்ல மனிதர்களோடு அதே போன்று அல்லாவோடு நாம் செய்திருக்கக்கூடிய உடன்படிக்கைகளில் நாம் என்ன செய்யணும், நேர்மையானவர்களாக சீரானவர்களாக இருக்க வேண்டும் என்ற இந்த கருத்து தான் என்ன செய்யப்படுகின்றது, இந்த வசனங்களில் துணிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்ப அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களோடு செய்த உடன்படிக்கையை சொல்கின்றான். உண்மையில் சகோதரர்களே, நாம் படிப்பினை பெற வேண்டிய பல்வேறு அம்சங்கள் அதில் இருக்கு. அதனால்தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அதை விசேடமாக குறிப்பிடுகின்றான். வலகத் அஹதல்லாஹு மீசாக பனி இஸ்ரவேல், பனு இஸ்ரவேலர்களிடம் அல்லாஹு தாலா ஒப்பந்தம் செய்தான், உடன்படிக்கை செய்தான். இப்ப உடன்படிக்கை என்று சொல்ற நேரத்தில் நீங்க யோசிக்கலாம், என்ன உடன்படிக்கை செஞ்சிருப்பான், ஏதாவது இந்த கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்குமோன்னு சொல்லி. சகோதரர்களை, என்ன உடன்படிக்கை என்பதையும் அல்லாஹு தாலா அதே வசனத்தில் என்ன செய்கின்றான், ஞாபகம் ஊட்டுகின்றான். பாருங்க, வலகத் அஹதல்லாஹு மீசாக பனி இஸ்ரவேல், பனு இஸ்ரவேலர்களிடம் நாம் உடன்படிக்கை செய்தோம், வபஅஸ்னா மின்ஹும் இஸ்னை அஷரா நகீபா, அவர்களுக்கு 12 தலைவர்களை நாம் அமைத்து வைத்திருந்தோம். எனவே ஒரு சமுதாயம் சீர் பெறுவதற்கு அந்த சமுதாயத்தில் தலைவர்கள் இருக்க வேண்டும், தலைமைத்துவம் என்று ஒன்று இருக்க வேண்டும், அந்த தலைமைத்துவம் சீராக இருக்க வேண்டும், அவர்கள் மக்களை வழி நடாத்துபவர்களாக இருக்க வேண்டும், அப்போதுதான் என்ன செய்யும், அது சீரான ஒரு சமுதாயமாக இருக்கும். சகோதரர்களே, நல்லவனோ கெட்டவனோ ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவர் இருக்க வேண்டும். தலைவர் இல்லைன்னு சொன்னால் அந்த நாடு சீரானஞ்சு போயிடும். இப்ப நம்ம சிரியால நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். என்ன, அப்ப நல்லவனோ கெட்டவனோ ஒரு சமுதாயத்துக்கு அந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை அட்டூழியங்களை அடக்கி ஒடுக்கி சமுதாயத்தில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அளவாவது ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளர், ஒரு தலைமை பீடம் என்ன செய்யணும், அங்க இருக்க வேண்டும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளர்களை பத்தி சொன்ன செய்திகளை நீங்கள் படித்து பார்த்தீர்களானால் சகோதரர்களை ஆச்சரியப்படுவீர்கள். பாபுல் இமாரான்னு சொல்லி இமாம் முஸ்லீம் ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய முஸ்லீம்ல தனி பாடமே போட்டிருக்கிறாங்க. ஆட்சியாளர்கள் விடயத்தில் நபி அவர்கள் சொன்னது என்ன, எந்த அளவுக்கு சொல்றாங்க, அஸ்ஸம் வத்தா, நீங்கள் கட்டுப்படுங்கள். ஒரு ஹபஷாவை சேர்ந்த அடிமையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தலைவர் என்று ஆகிவிட்டால் நீங்க என்ன செய்யணும், நீங்க கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாவின் தூதரே, ஒரு காலம் வரும் ஆட்சியாளர்கள் மோசமாக எல்லாம் மாறுவார்கள் என்று சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாவின் தூதரே, நாங்கள் அவர்களோடு போர் செய்யவா, அப்படி ஒரு நிலைமை அந்த காலம் வந்து நாங்கள் அப்போ இருந்தா நாங்கள் அவர்களோடு போர்க்கொடி தூக்கட்டுமா, வாளேந்தி போர் செய்யட்டுமா என்று கேட்ட நேரத்தில் நபி சொன்ன அட்வைஸ் என்னன்னு சொன்னா, காலலா, வேண்டாம்னு சொன்னாங்க. எஸ், நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, வாள் எடுத்து போராடுங்க சொல்லல. என்ன சொன்னாங்க, மா அகாமூ ஃபீக்கும் ஸலாஹ், உங்களிடம் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுபவர்களாக இருக்கும் வரைக்கும் என்ன செய்யுங்க, நீங்கள் அந்த மாதிரி நடக்க வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாடை பொறுத்த வரைக்கும் தொழுகைக்கு என்று தனியாக நேரம் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு நாடு இருக்கும்னா உலகத்தில் அது இதாக தான் இருக்கும். ஏன்னா தொழுகை நேரம் வந்துவிட்டால் உடனடியாக எவ்வளவு பெரிய சுபமாகட்டாக இருந்தாலும் என்ன செய்யணும், இப்போ சுபமாகட்காராக்கள் வாடிக்கையாளர்கள் வெளியே போவாங்க என்று பயந்து உளுக்கே பள்ளிவாசல் அமைச்சிட்டான். வெளியே போகாமல் இங்கே என்ன செஞ்சுருங்க, இங்கேயே தோன்றுருங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கெல்லாம் என்ன செய்கிறார்கள், திட்டம் போடுகிறார்கள். சகோதரர்களே, ஒரு ஆட்சி பீடம் தலைமை பீடம் இருந்தால் எப்போது எந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு எதிராக நாம் செயல்படுவது போன்ற இந்த விளக்கங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நபி அவர்களுடைய அட்வைஸுக்கு மேலே நாங்கள் போகக்கூடாது. ஏன்னா நாங்கள் ஒரு நன்மையை நினைச்சு போராட்டத்தில் இறங்குவோம், அதனால் ஏற்படக்கூடிய நன்மையை விட தீமை சமயத்தில் என்ன செஞ்சிடும், அதிகரித்து விடும். உலகத்தில் அது நடக்கிறத கண்கூடா நாங்கள் பார்க்குறோம். நன்மையை நினைச்சு தான் ஒரு சிலர்கள் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக என்ன செய்தார்கள், கிளந்தெழுந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது பின்னால் என்று பார்த்தால் இன்று வரைக்கும் முசீபத்து இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி அந்த சமுதாயம் சீர்பெறும் என்று என சிந்திக்கக்கூடியவர்களுக்கு விளக்கம் தெரியாமல் தடுமாறக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்குது. அப்போ எனவே ஆட்சியாளர்களுக்கு எதிராக நாம் போராடுவது என்பது எடுத்த பிடிச்ச மாத்திரத்தில் என்ன, இப்போ சில அமைப்புகளை நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் அந்த அமைப்பினுடைய கொள்கையே என்னன்னு சொன்னால் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி பல நூற்றாண்டுகளாக போராடி இன்னும் ஆட்சியை பிடித்த வரலாறு இல்லை. ஆனால் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் மார்க்கத்தை வாழ்க்கையில் செயல்படுத்துங்க. அல்லாஹு தஆலா குர்ஆனில் வாக்களிச்சிருக்கிறான், வஅத அல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹான், ஈமான் கொண்டு சாலிஹான நற்கருமங்களை செய்பவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கின்றான். பாருங்க என்ன சொல்றான் அல்லாஹ், லயஸ்தஹ்லிஃபன்னஹும் ஃபில் அர்த், பூமியில் அவர்களை ஆட்சியாளர்களாக அல்லாஹ் ஆக்குவான். அப்ப எனவே உங்களை ஆட்சியாளர்களாக ஆக்குற பொறுப்பு எங்கட பொறுப்பு, எப்ப நீங்க நல்லவர்களாக இருந்தால். அப்ப எனவே அதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்ய தேவையில்லை, இருக்கிறத மாற்றத்துக்கு ஃபித்னா கூடுமா இருந்தால் நாம் போராட்டம் செய்ய வேண்டிய தேவை கிடையாது. இது மார்க்கம் சொல்லக்கூடிய அட்வைஸ். சரி சகோதரர்களே, அப்ப அல்லாஹு தஆலா 12 தலைவர்மார்களை அவர்களுக்கு ஏற்படுத்தியதை ஞாபகம் விட்டுக்கிட்டான். சும்மா சொல்லல அல்லாஹ், இதனால சமுதாயத்துக்கு பயன் இருக்குது, அதனாலதான் என்ன செய்கின்றான், அதை ஞாபகப்படுத்து. சரி, இப்ப பனி இஸ்ரவேலர்களோடு செய்த உடன்படிக்கை என்ன, என்ன உடன்படிக்கை செய்யப்பட்டது சகோதரர்களே? அல்லாஹ் சொல்றான், வகால் அல்லாஹ், அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னான், இன்னி மஅகும், நான் உங்களோடு இருக்கின்றேன், நான் உங்களோடு இருக்கின்றேன். சரி, அல்லாஹ் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அல்லாஹ் வந்து இப்ப எங்களோடு இருக்கிறான் என்றால் இப்போது எங்களோடு அமர்ந்து கொண்டிருக்கான் அர்த்தமா? இல்லை. இப்ப அதை விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு வசனத்தை நீங்க குர்ஆன்ல வேறொரு இடத்துல பார்க்கலாம். மூசா நபிய வந்து என்ன செய்தான், அல்லாஹு தஆலா ஃபிரௌனுக்கு தாவா செய்ய அனுப்பினான், அப்படித்தானே? அப்ப ஃபிரௌனுக்கு தாவா செய்ய போங்கன்னு சொன்ன நேரம் மூசா நபி, யா அல்லாஹ் நாங்க பயப்படுறோம், அவன் பெரிய அநியாயக்காரன், என்ன எங்களுக்கு ஏது அநியாயம். அப்ப அல்லாஹ் என்ன சொன்னான், இன்னனி இன்னி மஅகுமா, நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம், அஸ்மஉ வஅரா, உங்களை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறேன். அப்ப இருக்கிறேன்டா அதுக்கு என்ன விளக்கம், நடக்கிறத நான் பார்த்து கொண்டு வாட்ச் பண்ணி கொண்டு தான் ஐகிறோம் நாங்க, அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க வந்து அச்சப்பட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா அமைதி சொன்னான். சரி, இப்ப இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னி மஅகும், வகால் அல்லாஹ் இன்னி மஅகும், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். பிறகு அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களுக்கு என்ன உடன்படிக்கையை செய்தான் என்பதை சொல்கின்றான். லஇன் அகம்துமுஸ் ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்தினால், வஆதைதுமுஸ் ஸகா, ஸக்காத்தை நீங்கள் வழங்கினால், வஆமன்தும் பிருசுலி, என் தூதுவர்களை நீங்கள் விசுவாசம் கொண்டால், வஅஸ்ஸர்துமூஹும், இன்னும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால், வஅக்ரப்தமுல்லாஹ கர்தன் ஹசனா, அழகிய முறையில் நீங்கள் கடன் கொடுத்தால், இந்த அழகிய முறையில் கடன் என்பது சதகாவை கொடுக்கக்கூடிய வார்த்தை, இப்படி நீங்கள் செய்தால் அல்லாஹ் சொல்கின்றான், லஉகஃபிரன்ன அன்கும் சையிஆத்திக்கும், உங்கள் பாவங்களை நான் மன்னித்து விடுவேன், இன்னும் வலஉத்கிலன்னகும் ஜன்னாதின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், உங்களை நீரருவிகள் சதா ஓடக்கூடிய சுவனத்தில் நான் நுழைவிப்பேன். அப்ப எனவே எக்ரிமெண்ட் என்ன எக்ரிமெண்ட், இதுதான் எக்ரிமெண்ட். ரகசியமாக மறைமுகமாக அல்லாஹ் அவங்களோட எங்களுக்கு தெரியாம என்ன ஏதாவது செஞ்சிருப்பானோன்னு சொல்லி நாங்க நினைக்க தேவையில்லை. அல்லாஹ் என்ன அக்ரிமெண்ட்ன்றதை ஞாபகப்படுத்துறான், அட தொழு, ஜக்காத்து கொடு, என் தூதுவர்களை விசுவாசம் கொள், அவர்களுக்கு உதவி செய், தர்மம் செய், இதுதான் நான் அவர்களோடு செய்த உடன்படிக்கை. சகோதரர்களே, அல்லாஹ் என்ன சொல்கின்றான், இவ்வளவெல்லாம் உடன்படிக்கை செய்த பிறகும் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த உடன்படிக்கையை முறித்தார்கள். ஃபபிமா நக்தஹும் மீஸாகஹும், அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அந்த உடன்படிக்கையை முறித்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம், தொழுகையை நிலைநாட்டல்ல, ஜகாத்து கொடுக்கல, தூதுவர்களை விசுவாசம் கொள்ளல. அதிகமான தூதுவர்கள் கொல்லப்பட்ட ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அது பனு இஸ்ரவேலர்கள் தான். எத்தனையோ நபிமார்களை என்ன செய்தார்கள், கொண்டே போட்டார்கள். சுபஹானல்லாஹ். சில நபிமார்கள் இரண்டாக பிளக்கப்பட்டார்கள் அப்படி சொன்னாங்க, நேர வச்சு ரெண்டு அறுத்து விட்டாங்க. யார? அல்லாஹ்வுடைய தூதர்களை. சுபஹானல்லாஹ். அப்ப அந்த அளவுக்கு பயங்கரமாக என்ன செய்தார்கள், அட்டூழியம் செய்தார்கள். சகோதரர்கள், இந்த இஸ்ரவேல் சமூகம் என்பது எல்லா காலத்திலையும் மோசமாக இருந்தவர்கள் என்ற அர்த்தம் கிடையாது. குர்ஆனை நாங்கள் படிச்சு பார்த்தோம் என்று சொன்னா ஆரம்ப காலங்கள் வந்து சிறப்பாக இருந்திருக்குது. ஏன்னா சில வசனங்கள் அல்லாஹு தஆலா அவர்களை புகழ்ந்து சொல்கிறார். சூரத்து துகான்ல வலகத் இஃதர்னாஹும் அலா இல்மின் அலல் ஆலமீன், அகிலத்தார்களில் நாம் அவர்களை சிறந்தவர்களாக தேர்வு செய்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். நாங்க சும்மா தெரியாம தேர்வு செய்யல, அலா இல்ம், நாம் அறிவோடு அவர்களை தேர்வு செய்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அதே போல எங்களுக்கு தெரியும் சூரத்துல் பக்ரால என்ன, யா பனி இஸ்ராயில் அஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபத்தல்துக்கும் அலல் ஆலமீன், அகிலத்தார்களில் உங்களை நான் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றேன். உலகத்தார்கள் நான் என்ன செய்திருக்கிறேன், உங்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறேன். அப்ப அப்படின்னா முஹம்மது நபியுடைய உம்மத்தை விட அவர்கள் சிறந்தவர்கள் என்ற அர்த்தமா என்றால் அந்த அர்த்தம் கிடையாது. அவர்கள் வாழ்ந்த காலத்து மக்களில் அவர்கள் சிறந்தவர்கள் என்ற அர்த்தம் தான். அவங்க எந்த காலத்தில் வாழ்ந்தாங்களோ அந்த காலத்து மக்களில் அவர்கள் சிறந்தவர்களே அன்றி கியாமத்து நாள் வரும் வரைக்கும் உள்ள மக்கள் சிறந்தார்கள் என்றது அர்த்தம் கிடையாது. சரி, சூரத்து ஆல் இம்ரான் ஒரு வசனம் வருது. நசாராக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, அதாவது ஈசா நபியை பற்றி அல்லாஹ் சொல்றான், இன்னி முத்வஃபீக வராஃபிஉக இலைய வஜாஇலுல் லதீன தபஊக ஃபௌகல் லதீன கஃபரு இலா யௌமில் கியாமா, காவிர்களை விட ஈசாவே உம்மை யார் பின்பற்றினார்களோ அவர்களை மறுமை வரைக்கும் சிறந்தவர்களாக நாம் ஆக்குவோம். மறுமை வரைக்கும் சிறந்தவர்கள் ஒரு வார்த்தை இங்க இந்த வசனத்தில் பாவிக்கப்பட்டு விட்டது. அப்படியானால் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களை விட சிறந்தவர்கள் என்பது அர்த்தமா? அல்ல, மறுமை வரைக்கும் என்று சொல்லிவிட்டான். அதனால தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே, அதாவது இமாம் ஷங்கீத் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்ன ஒரு சம்பாஷணையை நான் ஞாபகப்படுத்தினேன். ஞாபகம் இருக்குமோ தெரியாது. அவங்க சொல்றாங்க, ஒரு கிறிஸ்தவரும் ஒரு முஸ்லீமும் சின்னொரு விவாதம். அந்த விவாதத்தில் கிறிஸ்தவர் பார்த்து முஸ்லீம் பார்த்து சொன்னாராம், எது ஒத்துக்கொள்ளப்பட்ட கருத்தோ, எது இரு தரப்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தோ, ஒற்றுமையான கருத்து இரு தரப்பினருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, இதை பின்பற்றுவது நல்லதா அல்லது கருத்து வேற்றுமை உள்ள ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒரு கருத்தில் இல்லை, வித்தியாசமான கருத்தில் இருக்கிறாங்க, அப்ப கருத்து வேற்றுமையுள்ள ஒன்றை பின்பற்றுவது சிறந்ததா அல்லது ஒற்றுமையான ஒரு விஷயம் ஒத்த கருத்தான ஒரு விஷயத்தை பின்பற்றுவது சிறந்ததா? எது சிறந்தது? ஒத்த கருத்துள்ளதுதான் சிறந்தது. அப்ப முஸ்லீமே பதில் சொல்லிட்டாரு, ஆமா ஒத்த கருத்துள்ளதை ஏற்று செயல்படுத்துறதுதான் சிறந்தது. அப்ப அவர் சொல்றாரு, ஈசா நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்றதை நாங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நீங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அப்படித்தானே? இதுல எங்கள்கிட்ட கருத்து வேற்றுமை கிடையாது. ஆனால் முஹம்மது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அப்ப யாரை பின்பற்றுறது சிறந்தது? முஹம்மது நபியை பின்பற்றுறது சிறந்ததா, ஈசா நபியை பின்பற்றுறது சிறந்ததா? ஈசா நபியுடைய நுபுவத்தில் வந்து எங்கள்கிட்ட கருத்து வேற்றுமை இல்லை, முஸ்லீங்களாகிய நாங்களும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் முஹம்மது நபியுடைய நுபுவத்து விஷயத்தில் ஒற்ற கருத்து கிடையாது. கிறிஸ்தவர்களாகிய நாங்க என்ன செய்யல, அவரை நபியா ஏற்றுக்கொள்ளல. அப்ப முஸ்லீம் பதில் சொன்னாராம், எஸ் நீங்க சொல்றது சரி, நானும் ஒத்துக்கொள்றேன், யார் கருத்து வேற்றுமை அற்றவரோ அவரை பின்பற்றுவதுதான் சிறந்தது. என்னங்கச்சா, கருத்து வேற்றுமையை உள்ளவரை விட. சரி, இப்ப நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஈசா நபியை பின்பற்றுவோம், அதை தானே சொல்றீங்க? ஓகே, இப்ப அடுத்த இன்னொரு சப்ஜெக்ட் அதுக்குள்ள, அதையும் சர்ச் பண்ணுவோம். ஈசா நபியை உண்மையாக பின்பற்றுபவர் யார், நாங்களா நீங்களா? ஈசா நபி தனக்கு பின்னால் ஒரு தூதுவர் வருவதாக அவர் என்ன செய்தார், அவர் சமுதாயத்துக்கு சோபனம் சொல்லிவிட்டு போனார். ஈசா நபி தனக்கு பின்னால் முஹம்மது அகமது என்று ஒரு தூதர் வருவார் என்று அவர் சோபனம் சொல்லிவிட்டு போனார். சரி, இப்ப நாங்க ஈசா நபியை பின்பற்றுவோமே ரெண்டு பேரும் சேர்ந்து, அந்த வகையில் பார்த்தா நாங்க தான் ஈசா நபியை பின்பற்றுவோம். ஈசா நபி எந்த தூதர் பின்னால் வருவதாக சொன்னாரோ அந்த தூதரை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா நீங்க ஏற்றுக்கொள்ளல, நீங்க என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி பார்த்தால் நாங்க தான் என்ன ஈசா நபியுடைய வழியில் இருக்கிறோம், நீங்க அல்ல என்று என்ன செய்தார், மறுத்து விட்டார். சகோதரர்கள், அல்லாஹு தஆலா அவர்களோடு செய்த உடன்படிக்கையில் அவர்கள் மோசடி செய்த போது என்ன நடந்தது என்பதை விளக்குகின்றான். அப்ப ஆரம்பத்தில் பனு இஸ்ரவேலர்கள் எல்லா காலத்திலேயும் மோசமானவர்கள் என்றது அர்த்தம் கிடையாது. ஆரம்ப காலங்களில் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், அவர்களை சிறப்புப்படுத்தி கூறினான். அப்ப சிறப்புப்படுத்தி வந்திருக்கக்கூடிய வசனங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னா அதுக்கு விளக்கம் என்ன, அவர் காலத்து மக்கள், அக்காலத்து மக்களில் அவர்கள் சிறந்தவர்கள். அப்ப சூரத் ஆல் இம்ரானுடைய வசனம் கியாமத்து நாள் வரைக்கும் கிறிஸ்தவர்கள் சிறந்தது என்ற அர்த்தத்தை சொல்லுது. அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம், உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்தா என்ன செய்வாங்க, முகமது நபியை பின்பற்றத்தான் செய்வாங்க. அப்ப எனவே அந்த வகையில் கியாமத்து நாள் வரைக்கும் என்ன செய்ய போறாங்க, அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கத்தான் போகிறார்கள். சரி, இப்ப யூதர்கள் தங்களுடைய அந்த உடன்படிக்கையை முறித்ததன் காரணமாக சகோதரர்களை என்ன செய்தார்கள், எப்படி முறித்தார்கள் என்பதை அல்லாஹ் சூரத்துல் நிசால விளங்கப்படுத்துறான். அவர்கள் வந்து உடன்படிக்கையை முறித்ததன் காரணத்தினால் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் நிராகரித்தார்கள், அம்பியா நபிமார்களை கொன்றார்கள், வாக்ரிஹிமுல் ரிபா வட்டியை சாப்பிட்டார்கள், இன்னும் மரியமுடைய மகன் ஈசாவை என்ன கொன்றதாக சொன்னார்கள். இப்படி எத்தனையும் அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே போறான், எவ்வளவு அநியாயங்கள் செய்தார்கள். அப்ப இங்கு இந்த வசனத்தில் பொதுவாக சொல்றான், அவர்கள் உடன்படிக்கையை முறித்ததன் காரணத்தினால் லஅன்னாஹும், அவர்களை நாம் சபித்தோம். அப்ப முதலாவது நடந்தது தான். இப்ப அல்லாஹ் இதை சொல்றது சும்மா விளையாட்டுக்குன்னு நினைக்காதீங்க, நாங்க முறிச்சா எங்களுக்கு இதே கேதான், நாங்க முறிச்சா எங்களுக்கும் என்ன இதே கேதான். அல்லாஹ் சொல்றான் லஅன்னாஹும், அவர்களை நாம் சபித்தோம். அவர்கள் உடன்படிக்கையை முறித்ததன் காரணமாக முதலாவது நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா சாபமிடப்பட்டார்கள். சாபம் என்றால் என்ன, சாபம் அல்லாஹ் சபித்தான் என்றால் என்ன அர்த்தம், அதுக்கு யாருக்கு தெரியும், அல்லாஹ் சபித்தான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன, விளங்கல்ல, இழிவு. அல்லாஹ் சாபமிட்டான் என்றால் என்ன அர்த்தம், அவன் கோபப்பட்டான். சகோதரர்களே, பொதுவாக உலமாக்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து என்ன, அபஅதஹும் அனிர் ரஹ்மா, தன்னுடைய அருளை விட்டும் அவர்களை தூரப்படுத்தி விடுவான். அல்லாஹ் அருள்ல இருந்து என்ன செஞ்சிருவான், அவர்களை ஒதுக்கி விடுவான். இதுதான் அல்லாஹ் சாபம் விடுவது என்பது. அல்லாஹ் சொல்கின்றான் சாபமிட்டோம், முதலாவது விஷயம். பிறகு சொல்கின்றான் வஜஅல்னா குலூபஹும் காசியா, இந்த சாபத்தின் விளைவாக என்ன நடந்தது, அவர்களுடைய உள்ளங்கள் கரடுமுரடான உள்ளமாக மாற்றப்பட்டது. பாருங்க, சாபத்தின் சாபமிட்டோம், பிறகு என்ன செய்தோம், உள்ளத்தை வந்து என்ன சொல்லுவாங்க, உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாத உள்ளமாக, உள்ளம் கரடு பிடிச்சிருன்னு சொன்னா, கசடு பிடிச்சிருன்னு சொன்னா, அதனால ஏற்படக்கூடிய விபரீதம் என்ன, உபதேசங்களை என்ன செய்யாது. அதனாலதான் சிலாக்களை பத்தி சொல்லுவாங்க, எரும மாட்டுக்கு மேல மழை பெஞ்ச மாதிரிடுவாங்க. அப்படின்னா என்ன, நீங்க என்னத்தை சொன்னாலும் அவனுக்கு என்ன செய்யாது, மண்டையில ஏறாது, விளங்க மாட்டார்கள். சகோதரர்களே, நரகத்திற்கு என்று ஒரு சாராரை நான் படைத்திருக்கின்றேன், அவர்களுடைய பண்புகள் என்னென்றது அல்லாஹ் சொல்லும் போது அவர்களுக்கு உள்ளம் இருக்கின்றது ஆனால் விளங்க மாட்டார்கள். எல்லா மனிதர்களுக்கும் பாடியில பார்ட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் பார்ட்ஸ் இருக்குது, ஆனால் பார்ட்ஸ் என்ன செய்யாது, வேலை செய்யாது. அப்ப அல்லாஹு தஆலா பாருங்க, உடன்படிக்கையை முறித்தால் ஏற்படும் விபரீதம் என்ன, லானத்து செய்கின்றான், பிறகு உள்ளங்களை மோசமான உள்ளமாக அல்லாஹ் மாற்றுகின்றான். பிறகு அல்லாஹ் சொல்கின்றான் யுஹர்ரிஃபூனல் கலிம அன் மவாதிஹி, இந்த உள்ளம் மோசம் அடைந்த காரணத்தினால் அவர்கள் செய்த பாவமான செயல் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய வேதத்திலேயே கையடிக்க ஆரம்பித்தார்கள். எங்கு போய் கை வச்சுதான், அல்லாஹு தஆலா இறக்கிய வேதத்திலேயே அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், வார்த்தைகளை மாற்ற ஆரம்பி, அதை தான் செய்யறது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாம போச்சு. காரணம் என்ன, உள்ளம் கரடு பிடித்து விட்டது. சகோதரர்களே, பிறகு அல்லாஹு தஆலா இன்னும் சொல்கின்றான், அவர்களுக்கு அல்லாஹ் செய்த போதனைகளை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மறதியை ஏற்படுத்தி விட்டான், மறந்து போனாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, வேதத்தில் மாற்றத்தை உண்டாக்குனது மட்டுமில்ல, வேதத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ வசனங்களை கூட என்ன செய்து விட்டார்கள், அவர்கள் மறந்தே போனார்கள். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அஞ்சாவது சொல்கின்றான், வலா தஸாலு தத்லிஉ அலா காயினத்தின் மின்ஹும், இன்னும் நபியே அவர்களுடைய இந்த மோசடியை நீர் காண்வீர். அப்ப இன்னும் தொடர்ச்சியாக அவர்களுடைய சமுதாயத்தில் இந்த மோசடி என்பது என்ன, இருந்து வருகின்றது. சகோதரர்களே, மோசடி செய்வதில் அவர்கள் வல்லர்களாக இருக்கின்றார்கள். எனவே மோசடி என்ற இந்த பண்பு யூத சமுதாயத்திடம், அதாவது தொண்டு தொடக்கம் பழங்காலத்திலிருந்தே என்ன செய்கின்றது, இருந்து வருகின்றது. அப்ப இதெல்லாம் எதனால் அவர்களுக்கு ஏற்பட்டது என்றால், அல்லாஹ் அவர்களோடு செய்த அந்த உடன்படிக்கையை அவர்கள் முறித்ததன் காரணமாக. சகோதரர்களே, அல்லாஹ் இதுவரைக்குமே அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பண்பில் இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இல்லா கலீலம் மின்ஹும், ஆனா கொஞ்சம் பேரை தவிரன்னு சொல்றான். பாருங்க, நேர்மையாக பேசுவது என்பது இதுதான். ஒரு சமுதாயத்தை சாடுற நேரம் சாக்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சமுதாயத்தில் இருக்கிற நல்லவன் கெட்டவன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஏச்சுச்சா. ஒரு பத்து பேர் தவறு செஞ்சிருந்தா யார் தவறு செய்தானோ அவனை தானே திட்டணும், அவனுக்கு தானே ஹெசணும். என்ன செய்வார்கள்? அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் என்ன செய்வார்கள்? மோசமான சமுதாயமாக சித்தரித்து விடுவார்கள். இது நேர்மை அல்ல, இது நியாயம் அல்ல. பாருங்க, அல்லாவே என்ன சொல்கின்றான், யூதர்கள் உடன்படிக்கையை முறித்தார்கள் என்று அவர்களை சாடிவிட்டு இதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கள் எத்தகையது என்பதையெல்லாம் விளக்கி சொல்லிட்டு, இல்லா கலீலம் மின்ஹும், ஆனா அவங்கள கொஞ்சம் பேர் இந்த நேர்மையா நடந்து கொண்டாங்க. கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க? எனவே ஒரு சமுதாயத்தை நாங்க திட்டுற நேரத்தில், ஒரு சமுதாயத்தை குறை சொல்ற நேரத்தில், ஒட்டுமொத்த சமுதாயத்தை என்ன சிலாக்கள் பாத்தீங்கன்னா, எல்லாம் அந்த இன அந்த ஒரு உதாரணமாக ஆசிரியர் என்று வச்சா எல்லாம் சேர்மாறும் பிடித்தான். அவங்களே எத்தனை நல்ல பேர். இப்போ மூளைமாறா எல்லா மூளைமாறும் பிடித்தான். பள்ளி இமாமா இல்லா இமாம், ஒரு ரெண்டு இமாம் தவறு செஞ்சான்னு சொன்னா தவறு செஞ்சவனை தான் என்ன செய்யணும், குற்றப்படுத்தணுமே. அது அப்படி பேசுவது தவறு என்பதை அல்லாஹ் விளக்குகின்றான். அப்படி என்ன செய்யக்கூடாது? நாங்கள் பேசக்கூடாது. பிறகு அல்லாஹு தஆலா ஃபஅஃபு அன்ஹும் வஸ்ஃபஹ், நபியே அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்கின்றான். சகோதரர்களே, எப்போது ஒரு மனிதனுக்கு சக்தி இருக்குமோ, அதாவது தண்டிப்பதற்கு சக்தி இருந்தாலும் அவர்களை மன்னிப்பது என்பது இது பெருந்தன்மை. எனவே இத்தகைய கேஸ்கள் உங்கள்ட்ட வந்தா இந்த யூதர்களுடைய இதுகளை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க மன்னிச்சிருங்க. அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்துல சொல்லி, மூன்றாவது வசனத்துல, அதாவது 14வது வசனத்துல, யூத சமுதாயத்தினுடைய அடுத்த சமுதாயமான கிறிஸ்தவ சமுதாயத்தை சொல்கின்றான். கிறிஸ்தவ சமுதாயத்தினிடமும் நாங்க என்ன செய்தோம், உடன்படிக்கை செய்தோம். அவர்களும் என்ன செய்தார்கள், அந்த உடன்படிக்கைக்கு மாறு செய்தார்கள். அவர்களும் என்ன செய்தார்கள், உடன்படிக்கைக்கு மாறு செய்தார்கள். அதனால் அவர்களுக்கு நாம் ஏற்படுத்திய சாபக்கேடு என்னவென்றால், அவர்களுக்கு மத்தியிலேயே பகைமைகளை உருவாக்கி விட்டோம். ஒரு நாளும் கிறிஸ்தவ சமுதாயம் ஒற்றுமையான சமுதாயம் நினைச்சிடாதீங்க. வெளியில பாக்குறதுக்கு ஒற்றுமை போன்று காட்சி அளிப்பார்கள், ஆனால் உள்ளே எத்தனையோ குழப்பமும் கோளாறுகளும். அல்லாஹு தஆலா யூதர்களை பத்தி இன்னொரு இடத்துல சொல்றான், தஹ்சபுஹும் ஜமீஆ, அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருப்பது போன்று நீங்க நினைப்பீங்க, ஆனா வக்குலூபுஹும் ஷத்தா, அவங்களோட உள்ளம் ஒன்றுபட்டு இல்லை. இப்ப பாருங்க, எங்கடாக்கள் பேச போது சொன்னாங்க, பாருங்களே அவங்க எவ்வளவு ஒத்துமையா இருக்கிறாங்க. ஒத்துமை என்பது வெளிக்காட்சியை அன்றி அது யதார்த்தமானது அல்ல. அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை கிடையாது என்று சொல்கின்றான். அவர்களுக்குள் எத்தனையோ ஆயிரம் பிரச்சனைகள், எங்களுக்கு தெரியும், தவறான சிந்தனைகளை கொண்ட ஜமாத்துகளை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு பெரிய ஒத்துமை போன்று காட்சி அளிப்பார்கள், ஆனால் உள்ளே போய் பார்த்தால் அவர்களுடைய குரோதமும் விரோதமும் எந்த அளவு பயங்கரமானது என்றது என்ன செய்யும், விளங்க வரும். அப்ப எனவே அல்லாஹு தஆலா கிறிஸ்தவர்கள் உடன்படிக்கையை முறித்ததன் காரணமாக அவர்களுக்கு மத்தியில் பகைமை நிலையை அல்லாஹ் உருவாக்கி விட்டான் என்று சொல்லிவிட்டு, இப்ப என்ன செய்கின்றான் சகோதரர்களே, முஹம்மது நபியுடைய காலத்திலேயும் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வாழ்கிறார்கள், இருக்கிறார்கள் இன்னும். எனவே யா அஹ்லல் கிதாப், ஏ வேதக்காரர்களே என்று அல்லாஹ் அவர்களை அழைத்து, இதோ உங்களிடம் ஒரு தூதர் வந்திருக்கிறார், முஹம்மது நபி உங்களிடம் வந்திருக்கிறார், அவர் உண்மையான ஒரு இறை தூதர் என்பதற்கு ஒரு சான்றையும் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் மறைச்ச எத்தனையோ விஷயத்தை என்ன செஞ்சுட்டாங்க, உங்களுக்கு வெளிப்படைப்பை வெளியாக்கிட்டாங்க. அவங்க எங்களுக்கு தெரியும் யூத கிறிஸ்தவர்கள் மறைத்தவைகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே நாம் படித்திருக்கின்றோம் ஆயத்துர் ரஜும், இந்த கல்லெறிந்து கொல்லும் சட்டத்தை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மறைச்சிட்டாங்க. என்ன விபச்சாரம் நடந்தால் திருமணத்துக்கு பிறகு கல்லெறிந்து கொள்வது என்ற இந்த சட்டம் யூத கிறிஸ்தவர்களுடைய தௌராத் இன்ஜில் வேதங்களிலும் இருந்தது, அதை மறைத்தார்கள். முகம்மது நபியினுடைய வர்ணனைகள் தௌராத்தில் சொல்லப்பட்டிருந்தது, அதை மறைத்தார்கள். முகம்மது நபி என்று ஒரு இறை தூதர் பின்னால் வர இருக்கிறார் என்று இஞ்சியில் சொல்லப்பட்டிருந்தது, கிறிஸ்தவர்கள் அதை மறைத்தார்கள். இவைகளை எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்து விட்டான், முகம்மது நபியின் மூலமாக வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து விட்டான். பிறகு இந்த தூதரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அழைப்பு விடுத்து விட்டு இந்த தூதருக்கு வழங்கிய வேதத்தை சொல்கின்றான், ஏ யூத கிறிஸ்தவர்களே, நாம் உங்களுக்கு ஒரு வேதத்தை தந்திருக்கிறோம், ஃபக்கத் ஜாஅக்கும் மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஒளி வந்திருக்கின்றது, வேதம் வந்திருக்கின்றது. இந்த வேதத்தை மூலமாக அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், நேர் வழி காட்டுகின்றான். சகோதரர்களே, கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, வேதத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா நேர் வழி காட்டுகின்றான், யாருக்கு காட்டுகின்றான்,
யாருக்கு அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டுவான்? யஹ்தி பிஹில்லா மனித்தபஅ ரிதுவானஹு, யார் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவார்களோ அவர்களுக்குத்தான் இந்த வேதம் நேர்வழி காட்டும். சூரத்துல் பக்கராவை ஆரம்பத்தில் ஓதினீங்கன்னு சொன்னா ஹுதல்லில் முத்தகீன், அல்லாவை அஞ்சக்கூடிய மக்களுக்கு இது நேர்வழி காட்டும் அல்லாஹ் சொல்கின்றான். இங்கு அல்லாஹ் சொல்கின்றான், நாம் ஒரு ஒளியை வேதத்தை தந்திருக்கிறோம், இந்த வேதம் யாரெல்லாம் அல்லாவை அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை ஆதரவு வைக்கின்றார்களோ அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். எனவே சகோதரர்களே, குர்ஆனின் மூலமாக பயன்பெற விரும்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி வாழக்கூடியவர்களாக இருந்தால்தான் அதன் மூலம் பயன் கிடைக்கும் என்பதை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றான். சகோதரர்களே, அதற்கு பிறகு யூத கிறிஸ்தவர்களுடைய முக்கியமான இரண்டு நம்பிக்கைகளை அல்லாஹ் சொல்கின்றான். இப்ப எங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் யார் என்றால் ஈசா தான் அல்லாஹ். லக்கத் கஃபர அல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், ஈசா தான் அல்லாஹ். ஈசாவா இருக்கிறவர் அவர் தான் என்ன, அவர் தான் அல்லாஹ். அப்படின்னு என்ன அர்த்தம், அல்லாஹ் அவர்ல இறங்கிட்டான்னு நினைச்சாங்க. அல்லாஹு தஆலா ஈசாவோடு இரண்டரை கலந்து விட்டான், சங்கமித்து விட்டான். எனவே உலகத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஈசா தான் என்ன, வானத்திலிருந்து இறங்கி அவர்ல பூந்து அல்லாஹ் என்று சொல்லி என்ன செய்து விட்டார்கள், இவ்வாறு விளக்கம் சொன்னார்கள். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இத்தகையவர்களை காஃபிர்கள் என்று சொல்கின்றான். லக்கத் கஃபர அல்லதீன காலு, யாரெல்லாம் வாயால் சொல்வார்களோ ஈசா தான் அல்லாஹ் என்று சொல்வார்களோ அவர்கள் காஃபிராகி விட்டார்கள். உண்மையில் சகோதரர்களே, இந்த இடத்துல விளக்க வேண்டிய ஒரு முக்கியமான, இந்த குஃபுர் ஷிர்க் வந்து மனசால நினைச்சா மட்டும்தான் உருவாகுமா, வாயால சொன்னா உருவாகாதா? இப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்றான் பாருங்க, லக்கத் கஃபர அல்லதீன காலு, சொன்னவர்கள். இப்ப உதாரணமாக நாங்க நம்பல, ஈசா தான் அல்லாஹ்ன்னு சொல்லி என்ன செய்யல, நாங்க நம்பல. ஆனா பகிரங்கமா மேடையை போட்டு ஈசா தான் அல்லாஹ்ன்னு வாயால சொன்ன விடுவீங்க, இப்ப இதுக்கு சட்டம் என்ன? கேட்டா சொல்றாங்க, இல்ல எங்க மனசுல அப்படி எண்ணம் இல்லையே, எங்கட மனசுல என்ன இல்ல அப்படி எண்ணம் இல்லையே. சகோதரர்கள், தவறான சிந்தனை. மனசில் சிந்தனை இல்ல, எண்ணம் இல்லாவிட்டாலும் குஃபுர் எது என்று மார்க்கம் தெளிவாக சொல்கிறதோ அதை பகிரங்கமாக நீங்கள் வாயினால் மொழிந்தால் அது குஃபுரை உருவாக்கும். நீங்க மனசுல நினைக்காட்டியும் சரி, சிலர்கள் என்ன சொல்றாங்க, விவரம் தெரியாம ஒரு மனிதன் சொன்னா அதுல சப்ஜெக்ட் வேற. இப்ப ஒரு சஹாபி வந்து சொல்றாரு, அல்லாவின் தூதரே, மாஷா அல்லாஹ் வஷீத, அல்லாவும் நீங்களும் நாடியபடி என்று சொல்கிறார். அல்லாவும் நீங்களும் நாடியபடி, உடனே நபி சொல்றாங்க, அல்லாவை எனக்கு, என்னை அல்லாவுக்கு நீ சமப்படுத்தி விட்டாயா, அல்லாவுக்கு நிகராக என்னை ஆக்கி விட்டாயா, அப்படி சொல்லாதீங்க. சகோதரர்களை சும்மா யோசிச்சு பாருங்க, அந்த சஹாபி அப்படி நினைச்சு சொல்லிப்பாரா, நபியை வந்து அல்லாட இடத்துக்கு கொண்டு போய் வச்சு அப்படி சொல்லிப்பாரு, அல்லாவும் நீங்களும் நாடியபடி யார சூழல்ல என்று சொன்னார். அப்ப சொல்ற நேரம் அவர் மனசால அல்லாஹ் மாதிரி தான் நபி அப்படி நினைச்சிப்பாரா, இல்ல அவர் அப்படி நினைச்சே இருக்க மாட்டார். ஆனா அல்லாஹ் நபி அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல வேர்ட் குஃபுருடைய வேர்ட், இது ஷிர்க்குடைய வேர்ட், நீங்க இதை யூஸ் பண்ண கூடாது. எனவே குஃபுர் ஷிர்க்குடைய வேர்டுகளை நாங்க மனசுல நினைக்காம சொல்லேலுமா என்றால் இல்ல, மார்க்கம் அதற்கு அனுமதிக்க அனுமதிக்க மாட்டாது. இப்ப உதாரணத்துக்கு ஒருவர் வந்து சொல்றாரு, என்ன கடவுள் மாதிரி வந்து நீங்க காப்பாத்தினீங்க அப்படின்னு சொல்றாரு. கடவுள் மாதிரி வந்து என்ன செஞ்சீங்க, காப்பாத்தினீங்க, சரி ஒரு முஸ்லீம் செல்லலாமா, காவிர்கள் சொல்லுவாங்க அவங்களோட சப்ஜெக்ட் வேற. ஒரு முஸ்லீம் கடவுள் மாதிரி வந்து நீங்க காப்பாத்தினீங்கன்னு சொல்லி ஒரு ஆளை பார்த்து சொல்லலாமா? சகோதரர்கள், சொல்ல முடியாது, இது குஃபருடைய வார்த்தை. ஏன் நீங்க கடவுள் இப்படி சொல்லுங்களேன், அல்லாஹ் மாதிரி வந்து நீங்க காப்பாத்தினீங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன் அல்லாஹ் மாதிரி இன்னொரு ஆள் ஆக முடியாதுன்னு சொல்ற, ஆக முடியாது என்ற நம்பிக்கை இருக்குது. அப்ப கடவுள் மாதிரி என்று நீங்க சொல்லும் போது அப்படின்னா உங்கள்ட்ட கடவுள் கிருஷ்ணனா, உங்களுக்கு கடவுள் என்ன சிவபெருமானா, இல்லையே உங்களுக்கு கடவுள் அல்லாஹ் தானே. அப்ப கடவுள் மாதிரி வந்து நீங்க காப்பாத்தினீங்கன்னு நீங்க சொல்றதா இருந்தா என்ன சொல்றீங்க, அல்லாஹ் மாதிரி வந்து நீங்க அல்லாஹ் மாதிரி என்று சொல்லலாம. ஒருத்தனை பார்த்து அல்லாஹ் சொல்றா, லைஸ கமிஸ்லிஹி ஷை, அல்லாஹ்வுக்கு எதுவும் சமன் இல்லை. அதானே சொல்றோம், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹதுன்னு சொல்லி, அல்லாஹ்வுக்கு நிகர் எதுவும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு நிகராக எதுவும் கிடையாது என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. எனவே சகோதரர்களை, இத்தகைய வார்த்தைகளை முஸ்லீம்கள் பயன்படுத்த கூடாது. எனவே குஃபுருடைய வார்த்தையை மனசால நினைக்காம வாயால சொல்லேலுமா என்றால் சொல்லக்கூடாது. சொன்னால் குஃபுர் உண்டாகுமா, உண்டாகும். ஒரு மனிதன் தெரியாமல் சொன்னால் அதனுடைய சட்டம் வேற. இப்ப ஒருவர் குஃபுருடைய வார்த்தை ஒன்றை யூஸ் பண்றாரு, ஆனா அவருக்கு தெரியாது இது குஃபுருடைய வார்த்தை என்று சொல்லி, விளங்கிச்சா, தெரியாம என்ன செய்யறாரு, எங்களுக்கு தெரியுமா ஹதீஸ்ல வந்திருக்குது, நபி அவங்க சொல்றாங்க, ஒட்டகம் காணா போன மனிதன் ஒட்டகம் கிடைச்ச நேரம் என்ன சொன்னாரு, அந்த அபுதி யாழ்லா நீ இந்த அடிமை நான் உண்டு எஜமாண்டாரு. சரியா இந்த வார்த்தை? அவர் வந்து உண்மையாக அப்படி நினைச்சு சொல்லியிருப்பாரா? இல்ல, யாழ்லா நீ என்னுடைய எஜமா நான் உன்னை அடிமை என்று தான் சொல்ல நினைத்திருப்பார், அதுல சந்தேகம் இல்ல. ஆனா வாய் மிஸ் ஆகிச்சு. நபி அவங்க சொல்றாங்க, சந்தோஷம் கூடி என்ன பேசுகிறேன் என்று தெரியாமல் தவறுதலாக சொல்கின்றான், தவறாக என்ன சொல்லுகின்றான். எனவே தெரியாம உணராம விவரம் இல்லாம ஒரு மனிதன் சொன்னால் தப்பு கிடையாது. இது ஷிர்க்குடைய வார்த்தை என்று தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்ட பிறகும் இல்ல நாங்க செல்லுவோம், ஏன் எங்கட மனசுல அப்படி இல்ல, சரி வருமா? இது சரி வர மாட்டாது. எனவே சகோதரர், இன்ஷா அல்லாஹ் இதை பத்தி தனியே ஒரு பயான் ஒன்று செய்ய நினைச்சிக்கிறோம். இது சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள்ல எடுத்து வாயினால் சொன்னாலும் குஃபுரு உண்டாகும், இல்லைங்களா? தெளிவாக சொல்லப்பட்ட பிறகும் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அடம்பிடித்து செய்தால் அவர்கள் காபிர்களாக ஆகுவார்கள். ஆனா நாங்க அவங்களை பார்த்து காபிர்கள் என்று சொல்றதல்ல, இந்த வார்த்தை இந்த செயல் குஃபுருடைய காரியம் என்பதை சொல்லுவோம். சரி, அப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான், யூத கிறிஸ்தவர்கள் வந்து இயேசுவை ஈசா நபியை அல்லாஹ் என்று சொன்னார்கள், அவர்கள் காபிராகி விட்டார்கள். சகோதரர், இங்க அல்லாஹு தஆலா இயேசுவை கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் என்று நம்பினார்கள் அல்லாஹ் சொல்லல, சொன்னார்கள் சொல்றான். எனவே நம்பிக்கை அதில் இருக்குது அவங்கள்ட்ட, ஆனால் வாயினால் பிரஸ்தாபித்ததை தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். எனவே இவ்வாறு சொல்வது மூலமாக அவர்கள் காபிராகி விட்டார்கள். பிறகு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை முறியடிப்பதற்கு ஒரு விளக்கத்தை சொல்றான். அந்த விளக்கத்தை நீங்க பாத்தீங்க என்று சொன்னா எங்களுக்கு தெரியும். ஒரு மனிதனுடைய வாதத்தை முறியடிப்பதற்கு நம்ம குர்ஆன் ஹதீஸை வச்சு என்ன செய்வோம், ஆதாரங்களை சொல்லி முறியடிப்போம். ஒரு கருத்தை சொல்றாரு, இல்ல குர்ஆன்ல இப்படி வந்திருக்கு, ஹதீஸ்ல இப்படி வந்திருக்கு, எனவே நீங்க சொல்றது பிழை. சரி, ஒரு மனிதன் அறிவு ரீதியாக பதில் சொல்லலாமா என்றால் பதில் சொல்லலாம். அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்டா, அறிவு ரீதியான ஒரு பதிலை சொல்கின்றான். அடுத்ததாக என்ன சொல்றான், சரி நீங்க கிறிஸ்தவர்கள் இயேசுவை அல்லாஹ்வுடைய அல்லாஹ் என்று தானே சொல்றீங்க, சரி இயேசுநாதரையும் அவருடைய தாயையும் அல்லாஹ் அழித்து விட்டான் என்று சொல்லி வைப்போமே, அல்லாஹ் அழிக்க நாடினால் யாருக்கு முடியும் அவர்களை காப்பாற்று? அல்லாஹ் அழித்தால், இயேசுநாதரையும் ஈசாவையும் அவருடைய தாயையும் அல்லாஹ் அழித்தால் யாருக்கு முடியும் அவர்களை காப்பாற்ற? அல்லாஹ் பிறகு கேக்குற, குல் ஃபமன் யம்லிக்கு மினல்லாஹி ஷைஆ இன் அராத அன் யுஹ்லிகல் மஸீஹ இப்னு மரியம் வ உம்மஹு வ மன் ஃபில் அர்தி ஜமீஆ, இயேசுவை அவருடைய தாயை இன்னும் அகிலத்தார் யாவரையும் முழு உலகவால் மக்களையும் அல்லாஹ் அழித்தால் யாருக்கு முடியும் அதை தடுப்பதற்கு? சகோதரர்களே, அல்லாஹு தஆலா வேறொரு இடத்தில் சொல்றான், அல்லாஹ் விரும்பினால் உங்கள் எல்லாத்தையும் அழிச்சு போடுவான், வேறொரு படைப்பை கொண்டு வருவான். அல்லாஹ் நினைத்தால் என்ன செய்வான், இப்ப இருக்கிற உங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவனுக்கு ஏதும் வேறொரு படைப்பை கொண்டு வருவது. பெரிய விஷயம் அல்ல, அல்லாஹ் நாடினால் என்ன செய்யலாம், மொத்த சமுதாயத்தையும் அவன் ஒரே நொடியில் அழித்து போடலாம், வேறொரு சமுதாயத்தை அவன் கொண்டு வரலாம். அது அவனுக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல, அவன் நினைத்தால் செய்து விடுவான். அப்ப அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கிறான், இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் இயேசுவையும் அவருடைய தாயையும் முழு மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் அழித்தான்னு சொல்லுங்களேன், யாரை வச்சு காப்பாற்ற போறீங்க, யாரை வச்சு நீங்க காப்பாற்ற போறீங்க? எனவே அல்லாஹு தஆலா பிறகு சொல்கின்றான், இந்த வானம் பூமி அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இந்த வானம் பூமி அனைத்தும் என்ன, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. சகோதரர்களே, அடுத்த ஆயத்துல யூத கிறிஸ்தவர்களுடைய இன்னொரு நம்பிக்கையையும் சொல்கின்றான். அவங்க சமுதாயத்தில் பேசிக்கொண்டிருந்தாங்களா, வகாலத்தில் யஹூது வன் நசாரா, யூத கிறிஸ்த ரெண்டு சமுதாயமும் சொன்னார்களா, நாங்க அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், நாங்க தான் அல்லாஹ்வுக்கு நேசமானவர்கள். யாரை பார்த்து சொல்றாங்க, முஸ்லீம்களை பார்த்து சொல்றாங்க, நாங்க தான் அல்லாஹ்வுக்கு நேசமானவர்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள். இப்ப எங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் சொல்லும் போது யதார்த்தமாக அவர்கள் நாங்க அல்லாட பிள்ளை என்ற கருத்தை நினைக்கல, விளங்கிச்சா, அந்த நாங்க நெருக்கமானவர்கள் என்ற அர்த்தத்தை வச்சுட்டு என்ன செய்யறாங்க, இது சொல்றாங்க. இப்ப எங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொல்லப்பட்டது யூதர்களை பொறுத்தவரைக்கும் உசேர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொன்னார்கள், கிறிஸ்தவர்களை பொறுத்தவரைக்கும் யார் சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொன்னார்கள். ஆனால் இங்கு மொத்தமாக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும், ஆனா தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவுகள், கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரிவுகள், யூத சமுதாயத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரிவுகள், ஒவ்வொரு பிரிவும் தங்களுக்கு இடையில் வாதிட்டுக் கொண்டார்களாம், நாங்க தான் சிறந்த கூட்டம், நாங்க தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். சகோதரர்களே பாருங்க, இதுக்கும் அல்லாஹ் பதில் சொல்லும் போது என்ன செய்கின்றான், நீங்கள் சிறந்தவர்கள், நீங்கள் தான் அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் என்று குர்ஆன் ஹதீஸில் இருந்து அல்லது உங்களுடைய வேதங்களில் இருந்து இதற்கு ஆதாரம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லாமல் அறிவார்ந்த ஒரு ஆதாரத்தை கேட்கின்றான், ஒரு பதிலை சொல்கின்றான். சிந்தித்து பாருங்க, நீங்க தான் அல்லாவுக்கு நெருக்கமானவர்களாக இருப்பீர்களானால், அல்லாவுடைய பிள்ளைகள் என்று உங்களை சொல்லிக் கொள்வீர்களானால், கொல் நபியே சொல்லுங்க, சரிமையு அஜிபுக்கும் பிது நோபிக்கும், அப்படியானால் ஏன் உங்களுடைய தீமைகளை வைத்து உங்களை அவன் தண்டிக்க வேண்டும்? அட, நெருக்கமானவனா இருந்தா முகப்பத்தா தானே இருப்பான், அப்படியா இல்லையா? ஆனால் அல்லாஹ் உங்களை தண்டித்திருக்கிறான், உங்கள் சமுதாயத்தவர்களை அழித்திருக்கின்றான். அப்ப நீங்க உண்மையான பிள்ளைகள் என்ற அந்தஸ்தில, நெருக்கமானவர்கள் என்ற அந்தஸ்தில் நீங்கள் இருப்பீர்களானால் ஏன் உங்களை அவன் தண்டிக்க வேண்டும்? பல் அந்தும் பஷரும் மிம்மன் ஹலஃப், அவன் படைத்த சமுதாயத்தவர்களில் நீங்களும் ஒரு சாரார், அவ்வளவுதான். அப்ப எனவே நேரடியாக அல்லாஹு தஆலா அவர்களை சிந்திக்க வைக்கும் ஒரு பதிலை சொல்லிவிட்டு பிறகு மீண்டும், யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, கத் ஜாஅகும் ரசூலுனா, எங்களுடைய ரசூல் உங்களிடம் வந்திருக்கிறார். சகோதரர்களே, இது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மரியாதை. யூத கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை பார்த்து சொல்கிறான், இப்போது வந்திருக்கக்கூடியவர் எங்களுடைய தூதர், எங்கடால் உங்கள்ட்ட வந்திருக்கிறது? யார் அல்லாஹ் சொல்றான்டா, யோசிச்சு பாருங்க, எங்கள் ரசூல் உங்களிடம் இப்போது வந்திருக்கிறார், உங்களுக்கு விளக்கம் சொல்லி தருபவராக வந்திருக்கிறார். நீங்க சொல்லக்கூடாது, யாரையும் நீ எங்களுக்கு தூதராக அனுப்பவில்லையே, எங்களுக்கு நன்மாராயம் சொல்பவர், வலா நதீர், எச்சரிப்பவர் யாரும் வரவில்லையே. எங்களுக்கு தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு உலகத்துக்கு வந்த தூதர் முஹம்மது நபிதான், அதுக்கு இடையில எந்த ஒரு தூதரும் என்ன செய்யல, வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவாக சொன்னார்கள், எனக்கும் ஈசாவுக்கும் இடையில் வேறு எந்த நபியும் வரவில்லை என்று சொன்னார்கள். அப்ப நீண்ட காலத்துக்கு பிறகு இறை தூதர் வந்திருக்கிறார், எனவே எங்களுக்கு அல்லாஹு தஆலா எந்த தூதரையும் அனுப்பல, சத்தியம் எது, எங்களுக்கு எதுவென்று தெரியல என்ற வாதத்தை அவர்கள் முன்வைக்க கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா அதை மென்ஷன் பண்ணியே சொல்றான், நீங்க சொல்லக்கூடாது, எங்களிடம் எந்த தூதரும் வரவில்லை என்று நீங்கள் சொல்லக்கூடாது, எனவே இதோ எங்களுடைய தூதர் உங்களிடம் வந்து விட்டார், எங்களுடைய தூதர் உங்களிடம் வந்து விட்டார் என்று அல்லாஹு தஆலா தூதர் வந்ததை சொல்கின்றான். சகோதரர்களே, அடுத்ததாக பனு இஸ்ரவேலர்கள் அந்த யூத கிறிஸ்தவ சமுதாயத்தை பற்றி அல்லாஹு தஆலா தகவல் சொல்லிட்டு வந்து அவர்களுடைய முன்னோர்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் இருந்து பாதுகாப்பு பெற்று பைத்துல் மக்தீஸ் என்ற அந்த புனித பூமிக்கு போகுமாறு ஏவப்பட்டார்கள். அப்ப பனு இஸ்ரவேலர்களை கூட்டிக் கொண்டு போற இடத்துல வந்து கேள்வி வருவது, அங்க ஒரு பெரிய படை ஒன்று அந்த ஊர்ல என்ன செஞ்சாங்க, ஒன்று சேர்ந்துட்டாங்க, அதாவது பைத்துல் மக்தீஸை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் ஜபாபிரா என்ற ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டம். எனவே உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு தான் இந்த பூமியை எழுதி இருக்கிறான், எனவே இந்த பூமி உங்களுக்கு சொந்தமானது, நீங்க அவங்களோட போய் என்ன செய்யுங்க, நீங்க போர் செய்யுங்க, உங்களுக்கு அல்லாஹு தஆலா வெற்றியை தருவான். என்ன நடந்தது? இப்போதுதான் அல்லாஹ்வினிடத்தில் அல்லாஹ்வினுடைய அருளை பார்த்தார்கள். சகோதரர்களே, கடல் பிளந்து ஃபிரௌனிடத்தில் பாதுகாப்பு பெற்றது எவ்வளவு பெரிய ஒரு அருள், அல்லாஹ் எவ்வளவு பெரிய அற்புதத்தை காட்டினான். இதெல்லாம் பார்த்து போட்டு வந்து இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் போராடுங்களான்னு சொன்ன நேரத்தில் என்ன சொன்னாங்க, யா மூசா இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரி, அங்க ஜப்பாரின்கள் கூட்டம் இருக்கிறார்கள், பலசாலிகள், எங்களுக்கு இயலாது, லன்னது குலஹா, போகவே மாட்டோம், ஹத்தா யஹ்ருஜு மின்ஹா, அதிலிருந்து அவர்கள் போகும் வரைக்கும். சகோதரர்களே, அப்ப அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தில் அவர்களுக்கு மத்தியில் ரெண்டு பேர் இருந்து, இல்லப்பா நீங்க போங்க, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான், நீங்கள் நுழைந்து விட்டீர்களானால் நிச்சயமாக நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீர்கள். அவன் எவ்வளவு பெரிய படை வீரராக இருந்தாலும் அல்லாட உதவி உங்களோட வந்துட்டு என்று சொன்னா அவங்களால என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. சகோதரர்களே, பெரிய பலூன் மாதிரி இருக்கும் காவிர்களுடைய சக்தி, ஆனா அதை உடைக்கிறதுக்கு தேவை என்னன்னு சொன்னா சின்ன ஒரு அரணகட்டு தான், அப்படித்தானே, சின்ன ஒரு ஊசி இருந்தா செப்புன்னு குத்துனா எல்லாம் உடஞ்சு போயிட்டு இருக்கும், பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. அப்படிதான் காவிர்களுடைய சக்தி பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கும், ஆனால் ஈமான் வந்து இடித்தால், சரியான இடியா இடிச்சா புஸ்டன் உடஞ்சு போயிட்டு இருக்கும். இதுதான் அல்லாஹு தஆலா என்ன, பல் நக்ஸிபு பில் ஹக்கி அலல் பாத்தில், பாத்தில் மீது சத்தியத்தை கொண்டு நாம் எறுகின்றோம், ஃபஇஸா ஹுவ ஸாஹிக், அது உடைந்து தூளாகும்னு சொல்றான். எனவே பெரிய படையாக இருந்தாலும் மூமின்கள் ஈமானோடு உள்ளே நுழைந்தால் காவிர்கள் பயப்படுவார்கள். அப்ப அல்லாஹு தஆலா மூசா நபிக்கு சொன்னான், மூசாவே சொல்லுங்க உள்ள போக சொல்லி, போனா வெற்றி. என்ன சொன்னாங்க, போகவே மாட்டோம், போகவே மாட்டோம் என்று அடம் பிடித்தார்கள். சகோதரர்களே, அப்படி சொன்னது மட்டுமில்லை,
மூசா நபி எவ்வளவு சிறந்த நபி, அல்லாஹ்வுடைய தூதர் கலீமுல்லா. மூசா நபி பார்த்து சொன்னாங்களா, உங்களோட ரப்போட நீங்க போய் சண்டை பிடிங்க, இன்னஹுனா காயிதுன், நாங்க இங்க இருக்க போறோம், நாங்க இங்க இருந்து நகர மாட்டோம், உங்களோட ரப்ப கூட்டியன் போய் மூசா உனக்கு தேவைண்டா நீ சண்டை பிடிச்சு கொண்டான். சுபஹானல்லாஹ், மூசா நபியை அவமதித்து பேசினார்கள். சகோதரர்களே, இந்த ஆயத்தை தஃப்ஸீர்ல சொல்லும் போது எல்லா உலமாக்களும் ஞாபகப்படுத்தக்கூடியதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய போருக்காக மதீனாவை வச்சு மஷூரா பண்றாங்க. அப்ப வந்து இப்படி போர் ஆரம்பிக்க போது வந்தா நாங்க அவங்களோடு போர் செய்யணும் என்பதை சொல்லி சஹாபாக்களிடத்துல கருத்து கேட்கும் போது பெரும்பாலும் கருத்தை வந்து குறைஷிகள் தான் சொன்னார்கள். மக்கால இருந்து வந்தாக்கள், அன்சாரிகள் ஒன்றும் சொல்கிறார்கள் இல்லை. அப்ப ரசூல்ல திரும்ப திரும்ப என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அப்ப சாயத் பின் முஆத் அவங்களுக்கு விளங்கிச்சு, அப்ப நபியவங்க எங்களைத்தான் நாடி சொல்கிறார்களோ. உடனே எழுப்பி சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மூசா நபியுடைய கூட்டம் சொன்னது மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம், இஸ்ஹப் அன்த வரப்புக ஃபகாதிலா, மூசாவே நீயும் உன்னுடைய ரப்பும் போய் சண்டை புடிங்க, நாங்க இங்க இருக்கிறோம்னு சொல்ல மாட்டோம். நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா யா ரசூலல்லாஹ், நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் சண்டை புடிங்க, ஃபைன்னா மாக்கும் காதிலூன், நாங்களும் உங்களோடு வந்து சண்டை பிடிப்போம். நபியே, நீங்கள் மலையிலிருந்து குதிக்க சொன்னால் குதிப்போம், கடலில் பாய சொன்னால் பாய்வோம். சாபாக்கள் சொல்றாங்க, எனவே மூசா நபியோட கூட்டம் சொன்ன மாதிரி நாங்க என்ன செய்ய மாட்டோம், நாங்க இருக்க மாட்டோம் யார சொல்லான்னு சொல்லி சாதர் நாங்க எழுப்பி சொன்னதான் நபி அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் உண்டாக்குச்சு. எனவே சகோதரர்களே, இப்ப என்ன நடந்தது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தார்கள். அல்லாஹ் அந்த பூமிக்கு உள்ளே நுழைய முடியாமல் சுமார் 40 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் பூமியில அல்லாஹ் மேய வச்சாங்க, அவர்களை சீரழித்தார். 40 ஆண்டுகள் அந்த பைத்துல் மக்திஸ்குல் நுழைய முடியாமல் அவர்கள் தத்தளித்துக் கொண்டு பூமியில் தத்தளித்து திரிந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தீர்களா, இதோ உங்களுக்கு கேவலம் என்று அல்லாஹ் என்ன செய்தான், கேவல நிலையை உருவாக்கினான். அப்ப அந்த காலப்பகுதியில் நிறைய சம்பவங்கள் நடைபெற்றதாக தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்றாங்க. அதோட மூசா நபிக்கும் அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கும் இடையில் நடந்த சம்பவம் முடிவடைகின்றது. அது முன்னால நடந்த ஒரு சம்பவத்தை இப்போ உள்ள பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். ஏன், நபியுடைய காலத்திலே இருக்கிறாங்க யூத கிறிஸ்தவர்கள். பிறகு அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், அடுத்த வசனம் ஆரம்பிக்கின்றது, முன் சமுதாயத்தில் நடந்த, அதாவது உலக வரலாற்றிலேயே ஆரம்பமாக நடந்த வரலாறை அல்லாஹு தஆலா 27வது வசனத்தில் ஆரம்பிக்கின்றான். வத்லு அலைஹிம் நபா இப்னை ஆதம பில் ஹக், நபியே சத்தியமாக ஆதமுடைய 2 பிள்ளைகளுக்கு மத்தியில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர்களுக்கு நீர் ஓதி காண்பிப்பீராக. எங்களுக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது. அந்த பிள்ளைகள்ல 2 பேருக்கு திருமண விஷயத்துல வந்து ஒருவரோடு பிறந்த சகோதரியை மற்றவருக்கு முடிக்க சொல்லும். இந்த ஹாபில் காபில் விஷயத்துல பிரச்சனை வந்து பிறகு காபில் என்ன செய்கின்றார், ஹாபிலை கொலை செய்கின்றார். இந்த வரலாறை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், உலக வரலாற்றில் நடந்த முதல் சம்பவம், முதல் கொலை. நபி அவங்க சொன்னாங்க, உலகத்தில் என்ன கொலை நடந்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனுக்கு அதில் பங்கு இருக்குன்னு சொல்கிறான். எனவே உலகத்தில் நடக்கிற பாவங்களுக்கு காரணமாக மட்டும் அமைஞ்சிடாதீங்க, அடுத்தவன் செய்கிறதெல்லாம் உங்களோட தலையிலே வந்து சேர்த்துட போகுது. சரிங்களா, பாவங்கள் செய்வது என்பது வேற, பாவத்துக்கு காரணமாக இருப்பது என்பது வேற. சகோதரர்களே, பாவத்துக்கு காரணமாக இருந்தால் மற்றவர்கள் செய்யும் பாவத்தையும், அதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், வலயஹ்மிலன்ன அஸ்காலஹும், அவர்களுடைய பாவத்தை சுமப்பார்கள், அதோடு சேர்ந்து மற்றவர்களுடைய பாவத்தையும் சுமப்பார்கள். ஏன், காரணம் என்ன, காரணமாக அமைந்தார்கள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஆரம்ப வரலாறு எங்களுக்கு தெரியும், உலக வரலாற்றில் நடந்த முதல் நிகழ்வு, முதல் கொலை. அந்த கொலை நினைக்கிறேன் ஹிஸ்டரி எழுதின யாரும் என்ன செய்ய முடியாது, இந்த தகவல் இல்லாம வேற செய்தி எழுத முடியாது. அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் நடந்த சம்பவத்தை என்ன செய்கின்றான், கொலை வரலாறை சொல்கின்றான். அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள், ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுது, மற்றவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எனவே எவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அவர் என்ன செய்தார், மற்றவரை கொலை செய்தார். கொலை செஞ்சு விட்டு தடமாறான், எப்படிதான் கொலை செஞ்ச இந்த சடலத்தை என்ன செய்வது என்று தெரியாம. பிறகு அல்லாஹு தஆலா 2 காகத்தை அனுப்புகின்றான், ஒன்று மற்றொன்றை கொண்டு என்ன செய்கின்றது, புதைக்கின்றது. அதை பார்த்துட்டு அவர் சொல்றார், ஆஹா அஜஸ்ஸு அன்னகூன மிஸ்லஹாதல் குராப், இந்த காகத்து போலயாவது எனக்கு இருக்க தெரியாம போச்சு, காகத்துக்குள்ள அறிவு கூட என்ன தனக்கு இல்லாமல் போனதே என்று என்ன செய்தார், கவலைப்பட்டார். பிறகு அல்லாஹு தஆலா மின் அஜ்லி தாலிக், இந்த சம்பவத்தை சொல்லி போட்டு இதனால் தான் பனு இஸ்லவியர்களுக்கு இடையில் ஒரு மனிதனை வாழ வைத்தால் முழு மனித சமுதாயத்தையும் வாழ வைத்தது போன்று, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உயிரை போக்கினால் முழு மனித சமுதாயத்தினுடைய உயிரையும் போக்கியது போன்ற என்ற இந்த தகவலை, இந்த சட்டத்தை நாம் அவர்களுக்கு வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு பிறகு சகோதரர்களே அடுத்த வசனத்தில்
அதாவது வழிப்பறி கொள்ளையர்களுடைய சட்டம் என்ன என்பதை சொல்ல ஆரம்பிக்கின்றார். இன்ஷாஅல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாங்கள் எஞ்சியிருக்கக்கூடிய அந்த சட்டங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவோம். எனவே சொல்லப்பட்ட இந்த தகவல்கள், பனூ இஸ்ரவேலர்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்ட இந்த தகவல்கள் சகோதரர்களே, எங்களுக்கு படிப்பினை தரக்கூடியது. அல்லாஹு தஆலா உடன்படிக்கை செய்ததாக சொல்கின்றான். அந்த உடன்படிக்கையை அவர்கள் மாறு செய்த போது எவ்வாறெல்லாம் அவர்கள் சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளானார்கள், என்னென்ன ஆபத்துக்கள் எல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டது என்பதை சொல்கின்றான். இது எதற்கு? நீங்கள் மாறு செய்தால் உங்களுக்கும் இப்படி நடக்கும் என்பதை அல்லாஹு தஆலா ஞாபகமூட்டுவதற்காகத்தான். எனவே அல்லாஹ்வோடு நாம் செய்திருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையை வாழ்க்கையில் நிறைவேற்றும் மக்களாக எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றும் மக்களாக வாழ்வதற்கு எங்கள் எல்லோருக்கும் பாக்கியம் அளிப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.